புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி. சக்திவேல் அவர்கள் இன்று சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு கலாச்சார மாற்றங்களும் மேம்பாடும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். புதுகை பண்பலை நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். முனைவர் பி. சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். இன்று எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது, புதிய பரிணாமங்கள் ஏற்பட்டுள்ளது, அதை பற்றி உங்களுடன் கலந்துரையாவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன்.
சார், இப்ப வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் முதல்ல செய்யலாமே.
சார், இந்த தலைப்பு எடுத்ததுக்கே உங்களை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏன்னா நிறைய பேர் மறந்த தலைப்பு, நிறைய பேர் மறந்த விஷயத்தை நாம் இன்று பேசுவது ஒரு சிறப்பான, ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்றுதான் கருதுகின்றேன். உலகிலே மிகவும் வலிமையான சிறப்பானது நம்மளுடைய கலாச்சாரம். ஏன்னா அப்துல் கலாம் சார் அவர் வந்து பல்வேறு இடங்களில் பேசும்போது சொல்வாரு, கடந்த 6,000 ஆண்டுகள் 7,000 ஆண்டுகளில் இந்தியா எந்த நாடு மீது படையெடுத்தது கிடையாது. அது மட்டும் கிடையாது, உலகத்திற்கு அமைதி, தர்மம், அறநெறி, சகோதரத்துவம் போற்றியது நம்மளுடைய கலாச்சாரம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சார், நம்மளுடைய நாட்டுல ரிலிஜன் பிளஸ் நம்மளுடைய லாங்குவேஜ் இதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பன்மடங்கு இருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து, நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை என்னவென்றால், அதாவது இந்த டிஃபரன்சஸ் இருக்கு பாருங்க, அதாவது பல்வேறு நம்மளுடைய வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் ஒற்றுமையாக இருப்பதே மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம். மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையும் அவங்களுடைய கலாச்சாரம் உரிமைகளை பற்றி பேசுவார்கள், சமத்துவத்தை பேசுவார்கள், அல்லது வேறு விதமான பொருளாதார சிந்தனைகளை பேசுவாங்க சார். ஆனா நம்மளுடைய நாட்டில தான் நாம் வந்து அறநெறியும் சகோதரத்துவத்தையும் வந்து நம்ம உலகுக்கு போதிச்சிருக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமா நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசும்போது, விவேகானந்தர் அவர்களுடைய சிகாகோவுடைய சொற்பொழிவு நிச்சயமாக நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். அதை வந்து நினைவுபடுத்துவதற்கு நான் விரும்புகின்றேன். 1893 விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சை கொடுக்கின்றார். அதுல ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒன்னு வந்து மத சகிப்புத்தன்மை, அதே மாதிரி வந்து மதத்தில் நிலவக்கூடிய போலித்தன்மை. இது ரெண்டை பத்தி அவர் பேசும்போது தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போது மைடியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு பேசுவார். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் குறைந்தது 2-3 நிமிடத்திற்கு கைத்தட்டல் வந்து நீடித்தது என்று நான் படித்திருக்கின்றேன். அப்ப நீங்க சொல்லும் போது முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். பெண்களுக்கு முதலில், அடுத்ததாக சகோதரன் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துதான் அவருடைய பேச்சு அவரை ஆரம்பிப்பார். ஸோ மைடியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நம்ம யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா பேசக்கூடியவர் எல்லாருமே வந்து முதல்ல ஆண்பாலை குறிப்பார்கள், அதற்கு அடுத்ததாக பெண்பாலை குறிப்பார்கள். ஆனால் அவர் வந்து பெண்களுக்கும் சமத்துவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக பெண்களை முதலில் குறிப்பிட்டு அதற்கடுத்ததாக ஆண்களை வந்து குறிப்பிடுவார். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கலாச்சார நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய காலம் சென்ற இந்திய குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐரோப்பிய பாராளுமன்றத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு பேச்சை வந்து கொடுக்கும் போது, இன்னைக்கு கூட அந்த யூடியூப்ல இருக்கு, இதை கேட்கக்கூடிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பாருங்க. நம்ம ஒரு 4 நிமிடம் ஒரு 5 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு, யூடியூப்ல இருக்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா பேசும்போது கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய வரிகளை மேற்கோள் காட்டி பேசுவார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை வந்து இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதாவது த வேர்ல்ட் இஸ் ஒன் வில்லேஜ், ஆல் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்க எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அதனால நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு கலாச்சாரம் என்னைக்குமே நம்மளுக்கு இந்தியாவுக்கு உண்டு. அதற்கு அடுத்ததாக உலகம் முழுவதும் யுனெஸ்கோன்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஐநாவுடைய ஒரு அமைப்பு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா சார், 7,000 மொழிகள் உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. அதாவது சற்றேறக்குரிய 7,000 வகையான மொழிகள் இந்த உலகத்துல பேசப்படுது. இப்ப இந்தியாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 22 ஸ்டேட்ஸ் இருக்கு சார். அதே மாதிரி 8 யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் இருக்கு. இந்த 28 மாநிலத்திலையும் சரி, இந்த 8 யூனியன் பிரதேசத்திலும் வெவ்வேறு விதமான கலாச்சாரம். இப்போ நீங்கள் ஒரு பயணம் நீங்கள் அடிக்கடி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு போகும் பொழுது அவர்களுடைய உடை, அவர்களுடைய கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கம், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய வட்டார பழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு, சிறப்பாக இருக்கின்றது. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். நான் சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் படித்த ஒரு செய்தி என்னன்னா, நம்மளுடைய அண்டை மாநிலத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல 107 மொழிகள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு வகையான மக்கள் அங்கு இருக்கின்றார்கள், 107 மொழிகள் அங்கு பேசப்படுகின்றது என்ற ஒரு செய்தி நான் படித்தேன். இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இந்த ஒரு கலாச்சார சிறப்பு யாருக்குமே கிடையாது சார். அதுக்கு அடுத்ததாக எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். என்னடா, நான் ஒரு அரசியல் அறிவியல் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர், முழுமையாக நான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை படித்துள்ளேன். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட விதி 29 மற்றும் 30 இதை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த இரண்டு விதிகளில் மக்களுடைய, குறிப்பாக சிறுபான்மையினர் மக்களுடைய கலாச்சார உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதாவது எதற்கு இந்த செய்தி நான் கூறுகின்றேன் என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட நம்மளுடைய சிறுபான்மை மக்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரமும் அவர்களுடைய மத அடையாளங்களும் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதற்கு பாதுகாப்பு அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சார். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா நம்மளுடைய கலாச்சாரம் இந்தியாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தமிழ்நாடாக இருந்தாலும், நம்மளுடைய கலாச்சாரம் உலகுக்கு பல வகையில் நாம் ஒரு உதாரணமாக தான் இருக்கின்றன. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கலாச்சாரம் அப்படின்றது வேற ஒண்ணுமே கிடையாது சார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய நடவடிக்கை அணுகுமுறை, உங்களுடைய உடை பேச்சு, கலை மத நம்பிக்கை, உங்களுடைய பழக்க வழக்கம், இதுதான் சார் நம்மளுடைய கலாச்சாரம் சார்.
இப்போ அறிமுகமே ஒரு சிறப்பான ஒரு தகவலாவே எடுத்துக்கூறீங்க. அதே நேரத்துல இப்போ இன்றைய காலகட்டத்துல வந்து கலாச்சார நிலைமை வந்து எந்த அளவுக்கு இருக்கு?
நிச்சயமா சார், இது வந்து பல பரிணாமங்கள் ஏற்பட்டுள்ளது சார். நீங்க உங்களுடைய மூத்தவர்கள், உங்களுடைய வயதில் மூத்தவர்கள் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நான் வாழ்ந்த காலகட்டத்தில் எங்களுடைய உடை, எங்களுடைய உணவு பழக்கங்கள் எல்லாம் வேறு, ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றக்கூடிய உடைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நீங்கள் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு தகுந்தவாறு கலாச்சாரத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கலாச்சாரத்தோட தன்மை இன்னைக்கு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, உடை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கலை மற்றும் குடும்ப நடவடிக்கைகள், குடும்ப முறைகள் எல்லாமே வேற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு குறிப்பாக ரெண்டு விஷயம் சார், ஒன்னு வந்து நம்மளுடைய டெலிவிஷன், அடுத்தது நம்மளுடைய சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஏன்னா நான் வேடிக்கையாக நான் வகுப்புல பேசும்போது சொல்வேன், நான் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இறந்து விட்டாருன்னா கூட அந்த செய்தி எங்களுக்கு தெரிவதற்கு 2 நாட்கள் ஆச்சு. எல்லாமே செய்தித்தாள்தான் வந்தது அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு உடனுக்குடன் செய்திகள், உடனுக்குடன் நிகழ்ச்சிகள் நமக்கு அந்த சமூக ஊடகத்தில் கிடைக்கின்றது. ஸோ இந்த சமூக ஊடகத்தினுடைய பாதிப்பு நம்மளுடைய கலாச்சாரத்தில் மிக அதிகம் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அல்லது மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய பாதிப்பு நம்மளுடைய உள்ளூர் கலாச்சாரத்தில் இருக்கு. இது நீங்க வெளிப்படையா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய குடும்ப நண்பர்கள் அல்லது உறவுகள் இடையே கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய நம்பிக்கை, மத நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய உறவு முறை, உணவு மற்றும் உடைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மூத்தவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களுடைய உணவு, அவங்களுடைய இந்த சாய்ஸஸ், ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அது எல்லாமே வேற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய உணவு முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. காலை உணவாக இருந்தாலும் சரி, மதியம் அல்லது இரவு எப்படி எடுத்துக்கிட்டாலுமே பல்வேறு மாற்றங்கள் உள்ளது. அதுக்கு அடுத்ததாக உடை, இது முக்கியமா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த உடை என்பது நம்மளுடைய பண்டைய காலத்திலும் அல்லது நம்மளுடைய மூத்தவர்கள் பயன்படுத்திய உடைகள், அதனுடைய வடிவங்கள் வேறு விதமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதை தவிர்த்து விட்டு நாம் இன்றைக்கு நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் சார். ரொம்ப இது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நகரமயமாகுதல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அர்பனைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது கிராமங்களில் இருந்து நகரத்துக்கு செல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாயிருக்கு. அது நம்மளுடைய இந்தியா அளவில் நடக்கக்கூடியதை காட்டிலும் தமிழ்நாட்டில் வேகமாக இந்த நகரமயமாகுதல் நடந்துட்டு இருக்கு சார். இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. இப்போ 48.5% மக்கள் நம்மளுடைய இந்த நகரமயமாகுதல் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும், ஒரு கிராமத்தை விட்டு நாம் நகரத்துக்கு செல்லும் போது நம்மளுடைய கலாச்சாரத்தை கைவிடுவதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம். இந்த மாதிரி நகரத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாக கிராமத்துல நாம் பின்பற்றிய கலாச்சாரத்தை அங்க நம்மளால் வந்து பின்பற்ற முடியல. நீங்க உணவாக இருந்தாலும் சரி, அல்லது பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலுமே, அங்கு சென்ற பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது நம்ம. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு நம்மளுடைய, இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்ம புத்தகத்தை படிப்பது வாசிப்பது என்பது நீங்க குறைஞ்சு விட்டது. இப்போது கேட்கும்போது உடனே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வரும், இல்லை சார் நாங்கள் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் படிக்கிறோம், நாங்கள் வந்து செல்ஃபோன்லேயும் இன்டர்நெட்டில் படிக்கிறோன்னு. மகிழ்ச்சி, ஆனால் எவ்வளோ பேர் ஆரோக்கியமான வரலாறு தெரிந்து கொள்வதற்காகவும் அல்லது கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக படிக்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்னைக்கு இந்த வாசிப்பும் இந்த படிக்கக்கூடிய பழக்கம் குறைய ஆரம்பித்ததோ, வரலாறை பற்றியும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றிய புரிதல்கள் குறைஞ்சி விட்டுச்சு. இது ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக என்னைக்கு இந்த வாசிப்பு குறைய ஆரம்பிச்சதோ, குடும்பத்துக்குள்ளே வந்து நம்மளோட கலாச்சாரத்தை வந்து அதை பற்றியான பேச்சுதல் அல்ல, அந்த கலாச்சாரத்தை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும், இது சம்பந்தமான போதனைகள் நம்மளுடைய என்னப்பட்டதுன்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தருவதற்கு நாம் தவறிவிட்டோன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, கலாச்சாரத்தை ஒரு ஜாதியோ அல்லது மதத்தோட வந்து நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது. என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு இன மக்களும் அவங்களுடைய மத நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், உடை, உணவு எல்லாமே சிறப்பு சார். நோபடி இஸ் இன்ஃபீரியர், நோபடி இஸ் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. யாருமே வந்து மிகப்பெரியவனும் கிடையாது, யாருமே தாழ்ந்தவனும் கிடையாது. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், நம்மளுடைய கலாச்சாரம். ஸோ அதனால சுருக்கமாக சொல்லணும் என்றால், 19ஆம் நூற்றாண்டில் இருந்த கலாச்சாரம் 20ஆம் நூற்றாண்டில் கிடையாது, 20ஆம் நூற்றாண்டில் இருந்த கலாச்சாரம் 21ஆம் நூற்றாண்டில் கிடையாது. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது, நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரத்தை எந்த காலகட்டத்திலும் நாம் இழக்கக்கூடாது. அதற்கான அனைத்து முயற்சிகளும் குடும்ப அளவிலும் சரி, சமுதாய அளவிலும் அல்லது அரசு மட்டத்திலும் நாம் செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு கருத்தாக நான் கூறுகின்றேன்.
இப்போ நகர கலாச்சாரமாக மாறிக்கிட்டு வர இந்த காலகட்டத்தில் மாறி வரும் கலாச்சாரத்திற்கு வந்து அதுக்கான காரணங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்குது சார்?
நிறைய ஃபேக்டர்ஸ் சார், முக்கியமான காரணம் நிறைய ஃபேக்டர்ஸ். நான் சொல்றதுல உங்களுக்கே ஒரு உடன்பாடு இருக்குன்னு நினைக்கிற முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு சார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வெளிநாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இன்னைக்கு நம்மளுடைய சந்தையில் கிடைக்கின்றது, நம்மளோட மார்க்கெட்ல கிடைக்கிறது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, சிறுவனாக இருக்கும்போது ஒரு டெலிவிஷனோ அல்லது ஏதேனும் ஒரு மின்னணு சாதனம் வாங்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட ஒன்று அல்லது இரண்டு பிராண்டு தான் சார் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன பிராண்ட் இருக்கோ நம்ம ஊரில் கிடைக்குது. அதே மாதிரி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நிறுவனங்களும் அதனுடைய ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கு சார். இப்போ இது என்னன்னா, நுகர்வோர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஸோ இது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, அதற்கு முன்னாடி பாட்டன் பூட்டன் இவங்க எல்லாருமே தேவைக்கு மற்றும் பொருட்களை வாங்கினார்கள். ஆனால் இன்னைக்கு தேவைக்கு மிகுந்து, தேவைக்கு மிஞ்சிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு ஏற்பட்டுள்ளது. ஸோ அதனால் இந்த குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய உலகமயமாக்கத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் சார். அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது என்ன அப்படின்னா, கலாச்சாரத்தை பற்றிய பார்வை மற்றும் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சரியா வந்து இதை புரிஞ்சுக்கல. நான் மறுபடியும் மறுபடி திரும்ப சொல்லுவதுன்னா, நான் சொல்கின்ற கலாச்சாரம் என்பது என்னவென்றால், நீங்கள் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மொழி, என்ன கலாச்சாரமாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு உள்ளது. எந்த கலாச்சாரமும் வந்து நீங்க வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இதை வந்து நம்ம இன்னைக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுவது. நிச்சயமாக வந்து நம்மளோட உணவு, நம்ம இந்தியாவுடைய தட்பவெப்பம், இந்தியாவுடைய சூழ்நிலை, இங்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தகுந்தவாறு தான் சார் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக நம்ம மேற்கத்திய உணவுகளும் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டுள்ளது. நான் ஏன் அடிக்கடி நம்ம வந்து உடை, உணவு, இந்த விஷயத்தை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இந்த உணவு என்பது தான் நம்மளுடைய சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக உள்ளது. பட் ஆனால் இந்த ஒரு பாதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கத்திய கலாச்சாரத்தோட பாதிப்பு ஏற்படுவதால் நமக்கு பொருந்தாத, எந்த வகையிலுமே நமக்கு ஏற்புடையதல்லாத ஒரு உணவு பழக்க வழக்கம், உடை பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தனி மனித உறவுகளும் இன்னைக்கு வந்து மாறி வருகின்றன. அதுக்கு அடுத்ததாக மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, ICT, தகவல் தொழில்நுட்பம், இரண்டாவதாக நம்மளுடைய தொலைக்காட்சிகள், அடுத்ததாக இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த கலாச்சார பாதிப்புக்கு அவங்களுடைய பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எதையுமே வந்து தீர விசாரிப்பது கிடையாது, சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை வந்து நம்ம நம்பக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அது வந்து சரியா தவறான்ற பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நேரம் கூட நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தகவல்கள் கொட்டி கிடக்குது. நம்மளா வந்து ஒரு நாள் நீங்க செல்போனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு செய்திகள் வருது, இதுல எது சரி எது தவறுன்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல சார். ஸோ இது வந்து ஒரு மூணாவது என்ன அப்படின்னா நம்ம சமூக ஊடகங்கள் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் இதனுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா குடும்ப கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள். முதல்ல வந்து நீங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்களா, ஆனா இன்னைக்கு வந்து நகரத்தை நோக்கி போகும்போது நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அதாவது அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள், அப்பா அம்மா ஒரு குழந்தைகள், இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு குடும்ப கட்டமைப்பு மாறி வருது. வரும்போதே என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு அதாவது பங்கிடுவது அல்லது பகிர்ந்து கொள்வது, பொறுத்தாளுவது, நம்மளுடைய கோபப்படாமல் இருப்பது, உறவினர்களை வந்து பாராட்டுவது, உறவினர்களோடு நாம் கலந்து வாழ்வது, இந்த ஒரு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு சார். இது வந்து ஒரு ஒரு கலாச்சாரத்தினுடைய மறுபக்கம் கூட சொல்லலாம். நம்ம முதல்ல நீங்க ஒரு வெக்கேஷன் அப்படின்னா நம்ம குழந்தைகள் 10 நாட்கள் 15 நாட்கள் நம்மளுடைய சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி மாமா அத்தை வீட்டுல வந்து அவங்களுடைய விடுமுறையை கழிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி வந்து நீங்க நகரத்துல இருக்கக்கூடிய வந்து விருந்தினர்கள் வருவதே அவர்கள் விரும்பாத நிலைக்கு, ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கு அவங்களுடைய ஷெடியூல் இந்த மாதிரி பல மாற்றங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று மாறி வரும் கலாச்சாரத்திற்கு மிக முக்கியமான காரணி நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்மளுடைய வாசிப்பு, புத்தகங்கள் படிப்பது, வரலாறு படிப்பது, அரசியல் படிப்பது, சமூகவியல் படிப்பது, இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி வருது சார். என்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியும் அல்லது கடந்த கால வரலாறை பத்தி நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக வந்து நாம் கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாத ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படும், அல்லது நம்ம வந்து நம்ம மனசுக்கு எது சரியின்படுதோ அது இயற்கைக்கு மாறாக கூட இருக்கலாம், அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது சார். அதனால பல காரணிகள் சார், மேற்கத்திய கலாச்சாரம், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய உலகமயமாகுதல், இந்த மாதிரி பல காரணிகள் நம்மளுடைய கலாச்சாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது சார்.
அப்போ எந்த ஒரு விஷயங்களும் ஒரு மாற்றங்கள் உருவாகிறப்போ எத்தனையோ சில நன்மைகள் இருந்தாலும் அதற்கான பாதிப்புகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அதே போல இந்த கலாச்சார மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதற்கான சீர்கேடுகள் எந்த அளவுக்கு ஏற்படக்கூடிய அது வகையில என்ன விதமான விளைவுகளும் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு?
ஒரு நல்ல கேள்வி சார். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சார் நம்ம இந்த உரையாடல் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கலாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்போ உதாரணமா இன்னைக்கு ஒரு வன்முறை கலாச்சாரம் நம்ம பார்த்துருக்கோம், செய்தித்தாளை வந்து பிரித்தாலே வந்து பயமா இருக்குன்ற இன்னைக்கு எத்தனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொலை நடக்கின்றது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், அதாவது நினைத்து மார்க்க முடியாத அளவிற்கெல்லாம் இன்றைக்கு வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு சார். அதுக்கு அடுத்ததாக குடும்பம் மற்றும் பொது இடங்களில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அப்படின்றது வந்து இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. நல்லா பாருங்க, ஒரு காலத்துல வந்து நம்ம சமுதாயத்துல நம்மளோட கலாச்சாரம் என்ன, பெண்களையும் குழந்தைகளையும் நம்மள மாதிரி உலகத்துல எந்த ஒரு நாட்டிலுமே வந்து மதித்திருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு உரிய இடம் அவர்களுக்கு உரிய சமத்துவத்தை வந்து கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராமல் இந்த கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினுடைய விளைவு என்னவென்றால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்றேன், நம்மளுடைய தேசிய குற்ற புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளில் 76% குடும்பம் மற்றும் குடும்ப உறவினர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் இருக்கு. அதாவது இவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு வெளியில இருந்தாலும் யாரும் வரதில்லை சார், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் காரணம் என்று சொல்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு காலத்துல கிடையாது, பெண்களை மதிச்சு பெண்களை தெய்வமாக மதிச்சது, குழந்தைகளுக்கு ஒரு உரிய இடத்தை கொடுத்தது நம்மளுடைய கலாச்சாரம். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு வந்து சரி தவறு அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலைமையில நம்மளுடைய இளைஞர்கள் இருக்காங்களா அப்படின்றது ஒரு 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 ஜஸ்ட் ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு சார். எது சரி எது தவறுன்னு இன்னைக்கு இந்த கரப்ஷன் இந்த அளவுக்கு அதிகமானதுக்கு காரணம், நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சார் மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு இந்த உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டதனுடைய விளைவு என்னவென்றால் சுகாதார சீர்கேடு. இப்போ இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தேசிய அளவில் நடத்தக்கூடிய ஒரு ஒரு கள ஆய்வு. இந்த சர்வேனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்தியர்கள் அதிகமாக தங்களுடைய பிள்ளைகளோட படிப்புக்கும் மற்றும் சுகாதாரத்திற்கும் கணிசமான அளவு பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அது குறிப்பாக இந்த COVID-19 பின்னாடி அந்த உடலுக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் நாம் அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கின்றோம். உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் சீர்கேட்டிற்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய தொன்மையான கலாச்சாரத்தை விட்டு உணவு பழக்கத்தை விட்டு நம்ம மாறினது. நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உணவு பழக்க வழக்கம் இன்னைக்கு நாம வந்து பின்பற்றுறோமா? உங்களோட மனசாட்சி தொட்டு நீங்க பாருங்க. நிச்சயமா கிடையாது. என்னோட அப்பா அம்மாவோ அல்லது என்னோட தாத்தா பாட்டி அவர்களோட உணவு பழக்க வழக்கம் இன்னைக்கு நான் பின்பற்றுவது கிடையாது. இதுதான் நீங்க வந்து சுகாதார சீர்கேட்டிற்கு மிக முக்கியமான காரணம். என்னைக்குமே சொல்றேன் சார், நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய நாடு நம்மளுடைய தட்பவெப்பம் நம்மளுடைய நம்ம சாயில்னு சொல்லக்கூடிய மண் இதற்கு தகுந்தவாறுதான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் உடைகள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டு இருக்கோம் சார். அதுக்கு அடுத்ததாக வன்முறை மற்றும் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள். இப்போ ஒண்ணு வேணா, நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டவுன்ல இருந்து ஒரு ஒரு பைக்ல வரும்போது நீங்க அந்த தெருவுலயும் அந்த பொது இடத்துல நடக்கக்கூடிய அந்த பரபரப்பு எதுக்குமே காரணமே இல்லை. இந்த பாதசாரிகளை வந்து நம்ம மதிப்பது கிடையாது. ஒரு வயதானவர்கள் ஒரு தெருவுல வந்து நீங்க வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு உரிய இடத்த கொடுத்து பொறுமையாக அவங்க வந்து அந்த பாதையை கடப்பதற்காக நம்ம பொறுத்து இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. அதுவும் இந்த கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு. அதுக்கு அடுத்ததாக திரும்ப திரும்ப நம்ம புதுகை பண்பலையினுடைய மிக முக்கியமான வந்து ஒரு ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, நிச்சயமா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளுடைய புதுகை பண்பலையில இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல் ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய ஏரிகள் நம்மளுடைய கண்மாய் நம்மளுடைய ஆறுகளை வந்து நம்ம தெய்வமாக மதிச்சு ஒரு காலத்துல இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னச்சு அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய கலாச்சார மாற்றத்தினுடைய விளைவு என்னவென்றால் இந்த ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் கண்மாய்களும் இன்னைக்கு என்னச்சுன்னா நம்ம சுகாதார சீர்கேட்டிற்கு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு சோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். இது வந்து ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஏரி குளங்களை பாதுகாத்தார்கள். ஆனா இன்னைக்கு அதனுடைய தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரூல் ஆஃப் லான்னு படிப்போம் சார், நமக்கு சட்டத்தின் ஆட்சின்னு. அதே மாதிரி வந்து இந்த சட்டங்களை மதிக்காமல் நடப்பதுமே இந்த கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம அரசாங்கம் எவ்வளவு சட்டங்கள் அரசாங்கம் நிறைய சட்டங்கள் இயற்றுகின்றார்கள். ஆனால் அந்த சட்டங்கள் பொதுமக்கள் சரிவர மதித்து நடப்பதும் கிடையாது சார். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இது ஒரு கலாச்சாரத்தினுடைய சீர்கேட்டினுடைய ஒரு ஒரு தன்மைன்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்ததாக உறவு முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள். உறவு முறையில் அப்படின்னு எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா ஒரு வாரம் 10 நாட்கள்லாம் நாம் உறவினர்கள் வீட்டுல போய் தங்கியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல நாம் வந்து செலவிடுவதற்கு தயாராக இல்லை. அதுக்கடுத்ததாக அன்பார்ச்சுனேட்லி ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செயலிகள் மொபைல் போனை வந்து அதிகம் வந்ததுக்கு பின்னாடி நாம் நம்மளோட உறவினர்களோ அல்லது மற்றவர்களிடம் பேசுவது பேச்சுக்கள் குறைஞ்சு போயிடுச்சு. இந்த பேச்சுக்கள் குறையும் போது அந்த உறவினுடைய என்ன சொன்னா அந்த பாண்டிங்னு சொல்லணும் சார், அந்த பிடிப்பு தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் பயமா இருக்கு, எதிர்காலத்துல எப்படிதான் போகும்னு தெரியல. ஆனால் என்னுடைய ஒரு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்டாவது நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய சொந்தங்கள் அனைத்தையுமே நம்ம எடுத்துக்கொண்டு போக வேண்டும் சார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு மோசமான ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் இன்னைக்கு உருவாகி இருக்கு. இது ஒரு கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு. நம்மளாம் அன்னைக்கு வந்து சார் தேவைக்கு மட்டும் பொருட்கள் வாங்கினாங்க, ஆனா இன்னைக்கு பார்க்கின்ற பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய நிலைமை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட், நம்மளுடைய செய்தித்தாளா இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா வரக்கூடிய விளம்பரங்கள். வாங்காம வாங்க வேணாம்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். சோ தேவையற்ற பொருட்களை வாங்குவது, அது மட்டும் கிடையாது அந்த பொருட்களுக்காக கடன் வாங்குவது, அந்த கடனுக்கு இன்னொரு கடன், இந்த மாதிரி வந்து நுகர்வோர் கலாச்சாரமும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது சார். சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு. தேவைக்கும் அளவுக்கும் தகுந்தவாறு நம்மளுடைய பணம் செலவிடுவதாக இருந்தாலும் சரி அல்லது பொருட்கள் வாங்குகின்ற கலாச்சாரத்தை நாம் கொண்டு வர வேண்டும் சார்.
இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டோட கலாச்சாரம், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அப்போ அதாவது அடிப்படையாக வந்து ஒவ்வொரு நாடையும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம இப்போ இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாற்றங்கள் உருவாகிறது, இந்த காலகட்டத்தில் நம்ம அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய காலகட்டம்னா நாம என்ன செய்யணும்
சார்? இது முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செய்தி வந்து நம்ம நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இப்பேற்பட்டாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை நாம் வந்து விடக்கூடாது சார். கலாச்சாரத்தை வந்து பின்பற்ற வேண்டும். இப்போ ரெண்டு செய்தி சார், நான் சமீபத்தில் ரெண்டு நாடுகளுக்கு சென்றேன், அதாவது கோவிடுக்கு முன்னாடி மலேசியாவும் சிங்கப்பூர் பிளஸ் ஸ்ரீலங்கா நாடுகளுக்கு ஒரு கருத்தரங்குக்காக நான் சென்றேன் சார். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி எனக்கே வந்து கொஞ்சம் என்னென்னா ஒரு என்ன சொல்லணும்னா, நாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரத்தை கூட நாம் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பின்பற்றுகின்றோமான்றது ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஆங்கிலம் கலக்காத தமிழ் வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அதே மாதிரி இந்த மலேசியாவில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் சார், அந்த கான்ஃபரன்ஸினுடைய கருத்தரங்கினுடைய தொடக்க நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒயிலாட்டம் மயிலாட்டம், அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியமாக நாம் பின்பற்றக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் அங்கே நடத்தப்பட்டது. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடை முதல் கொண்டு எல்லாமே எனக்கு என்னமோ அங்கே பார்க்கும்போது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ஒரு உணர்வு. ஸோ அந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டு அந்த கலாச்சாரத்தை அவர்கள் வந்து முனைப்பாக வந்து கொண்டாடுகின்றார்கள். அதே மாதிரி நான் சமீபத்தில் ஸ்ரீலங்கா போன பொழுது கூட நீங்கள் அந்த ஒவ்வொருத்தர் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட வீட்டுக்கு போகும்போது அங்கே அவங்களுடைய அந்த வீட்டினுடைய அமைப்பு, அங்கே வளர்க்கக்கூடிய செடி, அந்த வீடினுடைய சுத்தம், அது மட்டும் கிடையாது உணவு பழக்க வழக்கம், அவர்கள் நம்ம கிட்ட பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கின்றது. ஏன் இதை நம்ம வந்து ஏன் பின்பற்றக்கூடாது? அதாவது சார், நமக்கு தேவையான மாற்றங்கள் மட்டும் ஏற்படுத்திக்கணும், அதாவது விரும்பக்கூடிய விரும்பத்தகாத மாற்றத்தை நாம் என்னைக்குமே பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இங்கிருந்து இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு சார். அது மட்டும் கிடையாது, நாம் இங்க கொண்டாடக்கூடிய விழாக்கள், அதாவது பொங்கல் பண்டிகை இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு தமிழர்களுடைய திருவிழாவும் அங்கேயும் வெளிநாட்டிலையும் கொண்டாடுகின்றார்கள். அதாவது இந்த உடை மற்றும் உணவு கொஞ்சம் கூட எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சார். நம்ம எப்படி நம்ம வந்து இங்க செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி அங்கேயும் நடத்துகின்றார்கள். ஒருபடி மேல சொல்லணும்னா அதை தாண்டியும் வந்து அங்க சிறப்பாக செய்கின்றார்கள் அப்படின்றது நான் புரிந்து கொண்டது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து குடும்பத்துல வந்து பேசுங்க, பிள்ளைகள் கிட்ட பேசுங்க, நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய சிறப்பை பத்தி பேசுங்க, அமைதி பத்தி பேசுங்க, சகோதரத்துவத்தை பத்தி பேசுங்க, அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்பதை பத்தி பேசுங்கள், உறவுகளை பற்றி பேச வேண்டும். இந்த பேச்சுக்கள் வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி உலகத்துல குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு விஷயம் சார். அதுக்கு அடுத்தது, என்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கலாச்சாரத்தின் மீது ஒரு பிடிப்பும் அந்த முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிக்குதோ சார், அன்னைக்கு நிச்சயமாக நம்மளோட கலாச்சாரம் இன்னும் தான் வளரும். அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா, எந்த கலாச்சாரத்தையும் நம்மளுடைய ஜாதியோ மொழியோ அல்லது மதத்தை தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உடை அல்லது உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை, மத நம்பிக்கை அல்லது உங்களுடைய பர்சனல் நம்பிக்கை எது சிறப்பாக இருக்கின்றதோ அதை பின்பற்ற வேண்டும். அதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. இப்போ நான் பொறுத்தவரையும் இப்போ உங்கள் ஒரு வீட்டுக்கு வரேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டு அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்ற ஆரம்பிப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை, நம்மளுடைய பார்வை வேண்டும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள், அவங்கெல்லாம் நீங்கள் படிக்காத மேதைகள், அவங்க நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலான சயின்டிஸ்ட் அந்த காலத்தில், அதுக்கு நிறைய நம்ம வந்து உதாரணங்கள் சொல்லலாம். அவங்கள் பின்பற்றின அந்த உணவு பழக்கம், அவங்களுடைய உடை பழக்க வழக்கம், அவங்களுடைய நாகரிகம் கலாச்சாரத்தை அதை அதிலிருந்து சற்றும் விலகாமல் நாம் பின்பற்ற வேணும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது என்னவென்றால், நம்முடைய கலாச்சாரம் என்பது உலகத்திலே சிறப்பானது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரவே கூடாது. அது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நான் கிளாஸ்ல கூட பசங்க கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் தம்பி உன்னால ஆங்கிலம் சிறப்பாக பேச முடியலையா, உடனே தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், நீ தமிழ்ல மொழி திறன் இருக்கின்றதால் தமிழ்ல நீ சிறப்பாக பேசுறியா, நீ ஒரு சிறந்த மனிதன். ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா நம்ம பசங்க கிட்ட அப்படின்னா வேற்று மொழியில் பேசுவது வந்து அவங்க பேசக்கூடியவர்கள் எல்லாம் சிறப்பானவர்கள், நாம் சிறப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கு, கிடையவே கிடையாது. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, நம் கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு சிறப்பானது. அதுக்கு அடுத்ததாக, கிராமத்தில் நடக்கக்கூடிய நகரத்தில் நடக்கக்கூடிய கலாச்சார சார்ந்த நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கணும் சார். இப்போ பழமொழி சொல்லுவாங்க, ஊர் கோடி தேர் இழுத்தாதான் சார் தேர் நகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து எங்க கிராமத்துல அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம நோகாமோ நோம்பி கும்பிட முடியாது, அதாவது சிரமப்படாமல் திருவிழாவை கொண்டாட முடியவே முடியாது. நீங்க திருவிழான்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே நீங்க பாடுபட்டு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் நம்ம தயவு செய்து கலந்துக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆரோக்கியமான பங்களிப்பும் நம்ம கொடுக்கணும் சார். ஏன்னா நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த செய்தியை கேட்கக்கூடிய பண்பலை நேயர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும், நாம் நம்மளுடைய கலாச்சாரம் நல்ல விஷயங்களை நம்மளுடைய மகன்களுக்கு நம்மளுடைய மகள்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் சார். இந்த பயணம் நிக்க கூடாது, இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். நம்ம எப்படி நம்மளோட அப்பா அம்மா நமக்கு அந்த கலாச்சாரத்தை கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கலாச்சாரத்தை கொடுக்கணும். நல்ல விஷயத்த வந்து நம்ம வந்து விடக்கூடாது சார். அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரமான மொழி, உணவு, உடை, பண்பாடு, இந்த அடையாளத்தை மட்டும் இழந்து விடவே கூடாது சார். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இஸ் பெஸ்ட் டாக்குமெண்ட் சார் வேர்ல்டுல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இரஸ்பெக்ட் ஆஃப் ரிலிஜன், இரஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட், லாங்குவேஜ், அதாவது மொழி அந்த வித்தியாசம் கிடையாது, மத வித்தியாசம் கிடையாது, கலாச்சார வித்தியாசம் கிடையாது, வட்டார வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்குமே வந்து நீங்க அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளை கொடுத்தது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். நான் முன்னமே பேசின பாருங்க, ஆர்டிகிள் 29, ஆர்டிகிள் 30, இந்த ரெண்டுமே நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலே வழிவகுத்தல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது பெரும்பான்மையான மேற்கத்திய நாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துல கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையானது மிக சிறப்பானது. இதுல வந்து எந்த ஒரு மாற்றத்தையும், விரும்பத்தகாத மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கலாச்சாரத்தை நாம் நம்மளுடைய சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் சார் இதனுடைய மைய கருத்து. இவ்வளவு நேரம் நம்ம உங்ககிட்ட பேசினது.
இன்றைய காலகட்டத்துல மாறி வரக்கூடிய சூழல்ல கலாச்சாரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே நேரத்துல அதனால் இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல ஏற்படக்கூடிய சீர்கேடுகள், ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை நம்ம எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலயும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பல தகவல்களையும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறிய உங்களுக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நிச்சயம் சார், நல்ல வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் மீண்டும் மீண்டும் நான் தெரிவிப்பது என்னன்னா, நிறைய பேர் மறந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசுறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைய பேர் மறந்த விஷயம். ஸோ இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக தான் சார் நம்மளுடைய கலாச்சாரத்தை வளர்த்திருக்க முடியும், கலாச்சாரத்தை கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் சார். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மன நிறைவான ஒரு உங்ககிட்ட பேசுனதும் சரி, புதுகை பண்பலை மூலமாக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான நேயர்களை வந்து என்னுடைய அனுபவம், என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதும், அதை கேட்டதுக்காகவும் புதுகை பண்பலை நேயர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நன்றி, வணக்கம் சார்.
நேர்களே, இதுவரை சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு கலாச்சார மாற்றங்களும் மேம்பாடும் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.